அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் பாரத் தமிழ் வலையொலி பக்கத்தின் நேயர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துகள். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதம் பகுதியின் தொடர்ச்சி. அர்பாபு என்னை தட்டி எழுப்பிய போது நான் திடுக்கிட்டு எழுந்தேன். கண்ணை திறந்து பார்த்தபோது சுற்றிலும் இருள், வெறும் இருள் மட்டுமே. எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று ஒரு பிடியும் இல்லை. கண் இருட்டுக்கு பழகி வர சற்று நேரம் பிடித்தது. ஹக்கீமோ அப்போதும் அடித்து போட்டது போல் உணங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அர்பாபு கோபத்துடன் வண்டியின் கம்பி கதவில் படபடவென்று வேகமாக தட்டினான். அந்த சத்தத்தை கேட்டு ஹக்கீம் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். கீழே நின்ற அர்பாபு வண்டியிலிருந்து இறங்குமாறு சைகை செய்தார். என்னுடைய பெட்டியை தேடி பிடித்து நான் இறக்க தொடங்கிய போது நீ அல்ல ஹக்கீம் என்று அர்பாபு கையை காட்டினார். தூக்க கலக்கத்துடன் இருந்த ஹக்கீமுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அர்பாபுவோ வெறிப்பிடித்த காட்டு பூனையைப் போல் காச் மூச்சென்று என்னல்லவாமோ கத்தினான். ஐயா அர்பாபு, பாவப்பட்ட ஜென்மங்கள் நாங்கள். உலகம் தெரியாத இரண்டு அப்பாவிகள். எங்களிடம் இப்படி கோபத்தை காட்டினால் நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுக்கு தெரியுமா, பசி எங்கள் வயிற்றை குடைகிறதென்று, தாகமும் நெஞ்சை வரட்டுகிறது. எதுவுமே சாப்பிடாமல் முழு பட்டினியாக நாங்கள் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நல்ல வரவேற்பு தான். இல்லை என்றாலும் நாங்கள் ஏன் இப்படி எங்கள் அர்பாவின் மேல் குறைபட்டு கொள்ள வேண்டும்? அவருக்கும் இருக்குமே எங்களைப் போல களைப்பும் பசியும் தாகமும். ஏர்போர்ட்டிலிருந்து எங்களை கூட்டிக் கொண்டு வருவதற்காக அவர் எத்தனை மணி நேரத்துக்கு முன்பாக புறப்பட்டிருக்க வேண்டும்? நாங்களாவது விமானத்தில் பறந்து வந்தோம். அவரோ இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கும் அங்கிருந்து இங்குமாக எத்தனை தொலைவு? இந்த அரத பழைய வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு களைப்பாக இருக்கும்! மட்டுமல்ல, விமானத்திலும் வண்டியிலுமாக நாங்கள் சற்று நேரமாவது உறங்கினோம். அவரோ ஒரு நிமிடம் கூட கண்ணயரவில்லை. எங்களை எங்காவது ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் அவர் ஒருவாய் தண்ணீர் குடிக்கவோ ஏதாவது சாப்பிடவோ சற்றே முதுகை சாய்க்கவோ செய்வார் போலும். பாவம், கோபப்படுங்கள் அர்பாபு. உங்களுக்கு திருப்தி வரும் வரை எங்கள் மீது கோபப்படுங்கள். வண்டி நின்றது கூட தெரியாமல் உறங்கி போன நாங்கள்தான் குற்றவாளிகள். அப்போது ஹக்கீம் தன்னுடைய பெட்டியையும் தூக்கி கொண்டு வண்டியிலிருந்து கீழே குதித்தான். நாங்கள் வந்திருப்பது புல் பூண்டு எதுவும் அற்ற வெறும் வெட்டவெளி என்று எனக்கு தோன்றியது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கட்டிடங்களோ மரங்களோ எதுவும் இல்லை. தொலைதூரத்தில் இருண்ட ஆகாயத்தில் வரைந்த வரைபடம் போல ஒரு குன்றோ பாறையோ ஏதோ ஒன்று சரிந்து நிற்பது மங்களாக தெரிந்தது. கடவுளே, நான் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன்? என் நெஞ்சில் ஒரு பந்து வந்து அடைத்தது. அந்த இருட்டுக்கு பழக்கப்பட்டவர் போல அர்பாவு வேகமாக நடக்கத் தொடங்கினார். தயங்கி தயங்கி ஹக்கீமும் பெட்டியுடன் அவர் பின்னால் நடந்தான். ஐயோ, என்ன இது! நானும் ஹக்கீமும் ஒரே கம்பெனியில் அல்லவா வேலை பார்க்க வந்திருக்கிறோம். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே போக வேண்டும். பின் ஏன் இந்த அர்பாபு என்னை மட்டும் இந்த வண்டியிலேயே இருக்க சொன்னார்? இந்த நடுராத்திரியில் அவர் ஹக்கீமை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்? கடவுளே, அவனுடைய அம்மா என்னை நம்பியல்லவா அவனை அனுப்பியிருக்கிறாள். இப்போது நான் என்ன செய்வேன்? ஏய் சண்டாளா, நீ அந்த அப்பாவியை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறாய்? ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தவனாய் நான் வண்டியிலிருந்து கீழே குதித்தேன். பின்பு என்னுடைய பெட்டியையும் தூக்கி கொண்டு அவர்களின் பின்னால் ஒரே ஓட்டமாக ஓடினேன். அர்பாவு ஒரு தடவை திரும்பி பார்த்தார். அந்த அடர் இருட்டிலும் அவர் கண்கள் கோபத்தால் சிவந்து தகிப்பதை பார்க்க முடிந்தது. நான் மலையாளத்தில் அவரிடம் என்னென்னவோமோ கேள்விகள் கேட்டேன். அவரோ மிகுந்த கோபத்துடன் என்னை மீண்டும் வண்டிக்கு விரட்டினார். நான் பிடிவாதமாக போக மறுத்தேன். சற்றென்று அவர் தன்னுடைய இடுப்பில் சுற்றியிருந்த பெல்ட்டை உருவி வானத்தில் அங்குமிங்குமாக சுழற்றினார். காற்றில் மோதி அது எழுப்பிய இஷ் என்ற இரத்தத்தை உறைய வைக்கும் சத்தத்தில் நான் நடுநடுங்கி போனேன். பின்னர் வேறு வழி எதுவும் தெரியாமல் நான் மீண்டும் வண்டிக்கே திரும்பிவிட்டேன். எந்த கும்மிருட்டிலும் வெட்ட வெளிவென்று ஒரு வெளிச்சம் உண்டு. வானத்திலும் பூமியின் பல முனைகளிலும் பட்டு தெரித்தது போக மிச்சம் இருக்கும் ஒரு வெளிச்ச கீற்று. அந்த வெளிச்சத்திற்கு கண் பழக்கப்பட்டது போது என்னால் சற்று தொலைவு வரை பார்க்க முடிந்தது. கம்பி வேலியால் சுற்றப்பட்டிருந்த ஒரு மணல் வெளியின் இரும்பு கேட்டிற்கு முன்னால் அர்பாவு நின்று கொண்டிருந்தான். தன் நீண்ட அரபி சட்டையில் பாக்கெட்டிலிருந்து ஒரு சாவியை தேடி எடுத்து கேட்டை திறந்தவர் ஹக்கீமையும் கூட்டிக் கொண்டு உள்ளே போனார். உள்ளே என்ன நடக்கிறது என்று அறிய பயம் கலந்த ஆர்வம் என்னை உந்தி தள்ளினாலும் உள்ளே பார்க்கும் அளவுக்கு வானத்தில் வெளிச்சமில்லை. அந்த இடத்தில் என்னால் மிகச்சரியாக இனம் கண்டுபிடிக்க முடிந்தது ஒன்றே ஒன்றைத்தான். இதுவரை நான் நுகர்ந்தறியாத என்னவோ ஒன்று, புரியாத ஏதோ ஒரு வீச்சம் அர்பாவிடமிருந்து வெளிப்பட்ட அதே நாற்றம். ஒரு வறண்ட பாலைவனத்தின் வழியாக தான் நான் இத்தனை நேரமாக பயணம் செய்து வந்திருக்கிறேன் என்று எனது சாமானிய புத்திக்கு கூட தெரிந்திருந்தது. அப்படியானால் இது பாலைவனத்தின் வாடையா? பாலைவனத்திற்கென்று அப்படி ஒரு தனி வாடையுண்டா? சலனமற்ற ஆழ்கடலுக்கு அப்படி ஒரு தனி வாடையுன்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது போன்றது தானா இதுவும்? அந்த சுற்றுப்புறம் முழுவதுமே அந்த வீச்சம் யாபித்து நிற்கிறது. வண்டி வந்து நின்றதிலிருந்தே நான் அதை கவனிக்கின்றேன். தொடக்கத்தில் இது வண்டியின் அழுக்கு சக்கரங்களில் கிளம்பிய புழுதி வாடை என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த வாடை எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு மெதுவாக பிடிபட ஆரம்பித்தது. அர்பாபு ஹக்கீமை கூட்டிக் கொண்டு போன அந்த கம்பி வேலிக்குள்ளிருந்துதான் அந்த முடை நாற்றம் கசிந்து வருகிறது. எலும்பு பொடியும் சாணமும் கலந்த ஒரு வகை நெடி. அப்படியானால் நாங்கள் எலும்பு பொடி ஆலையில் வேலை செய்பவர்க்கா வந்திருக்கிறோம்? ஆனால் இந்த தொழிற்சாலைகளுக்கான கட்டிடங்கள் எதுவுமே இங்கே இல்லையே. மெஷின்கள் எங்கே? எலும்பு குவியல்கள் எங்கே? உயரமான புகைப்பூக்கிகள் எங்கே? எதையுமே காணவில்லையே. அர்பாவின் வருகைக்காக நான் வண்டியிலே காத்திருந்தேன். அப்போது பயத்தால் என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் வந்து மாட்டிக்கொண்டோம் என்று உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த சண்டாளன் அர்பாவின் கம்பிவேலி சிறைக்குள் ஹக்கீம் மாட்டிக்கொண்டதைப் போல, இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் உள்ளே போகப் போகிறேன். என்னை வேறு ஏதாவது ஒரு சிறைக்குள் கொண்டு தள்ளுவதுதான் அவர் திட்டமோ? அதற்குள் இங்கிருந்து எப்படியாவது தப்பி ஓடிவிட வேண்டும். ஆனால் எங்கே போவது? சுற்றிலும் வெட்ட வெளியை தவிர வேறு எதுவுமே இல்லையே. அப்படி தப்பி ஓடினாலும் கூட வழி தெரியாமல் இந்த பாலைவனத்துக்குள்ளே அடைந்து மடிய வேண்டியதுதான். இப்போதே தாங்காத பசியும் தாகமும். இப்படிப்பட்ட நிலையில் என்னால் எவ்வளவு தூரம்தான் வேகமாக ஓட முடியும்? ஓடிப்போக வேண்டும் என்னும் தவிப்பும் ஒரு பக்கம், அதை செயல்படுத்த முடியாத கழிவிறக்கம் மறுபக்கம். நான் சோர்வுடன் வண்டிக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தேன். சற்று நேரத்தில் அர்பாவு மட்டும் திரும்பி வந்தார். கேட்டை வெளிப்பக்கமாக பூட்டி கொண்டிருந்தவரை நோக்கி நான் வேகமாக ஓடினேன். ஹக்கீம் எங்கே? அந்த சின்ன பையன் எங்கே? அர்பாவோ பதிலெதுவும் சொல்லாமல் என்னை கடுமையாக ஒரு பார்வை பார்த்தார். பின்பு தன் வண்டியை நோக்கி வேக வேகமாக நடக்கத் தொடங்கினார். அப்படி போகும்போதே அரபியில் ஏதேதோ சொல்லிக்கொண்டே போனார். எனக்கு எதுவுமே புரியவில்லை. திடீரென்று வண்டியை ஸ்டார்ட் செய்த சத்தம் கேட்டது. நான் வேகமாக ஓடிப்போய் அதன் பின்பக்கம் தொற்றிக் கொண்டேன். அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் தூரம்தான் போயிருக்கும். வண்டி நின்றது. கீழே இறங்கிய அர்பாவின் பின்னால் நானும் இறங்கினேன். அதுவும் ஒரு பொட்டல் வழிதான். அர்பாபு சற்று தொலைவிலிருந்து ஒரு கூடாரத்தை நோக்கி நடந்தார். என் பையை தூக்கி கொண்டு நானும் அவர் பின்னாலேயே நடந்தேன். பொட்டல் வெளியில் பரவி நின்ற வெளிச்சத்தை தவிர அந்த கூடாரத்தில் வேறு வெளிச்சமே இல்லை. நாங்கள் கூடாரத்தை நெருங்கிய பொழுது அதற்குள்ளிருந்து அரபி உடையில் வேறொரு அர்பாவு வெளியே வந்தான். புராண அரபி கதையில் வரும் கண்ணம் கரேல் என்ற அர்பாபு. அவருடைய தோற்றமும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட முடை நாற்றமும் எனது அர்பாபுவை விட மோசமாக இருந்தது. அவர்கள் இருவரும் அரபியில் தங்களுக்குள்ளே ஏதோ பேசிக் கொண்டார்கள். பின் என்னை அந்த புது அர்பாவிடம் விட்டுவிட்டு என்னுடைய அர்பாபு வண்டியை நோக்கி நடந்தார். ஹக்கீமையும் இதுபோல் ஏதோ ஒரு அர்பாவிடம்தான் ஒப்படைத்திருப்பானோ? அப்படியானால் நல்லது. அவன் சூதுவாத அறியாத பையன். அவனை ஏதோ ஒரு இருட்டறைக்குள் கொண்டு போய் தள்ளிவிட்டானோ என்று நான் பயந்து போயிருந்தேன். கூடாரத்திற்கு சற்று தொலைவில் நீளமான கம்பி வேலிகள். ஹக்கீமை அடைத்து வைத்த கம்பி வேலிகளுக்குள்ளிருந்து வீசிய அதே முடைநாட்டம்தான் இங்கேயும் வீசிக்கொண்டிருந்தது. கம்பி வேலிக்குள் ஏதோ சில நிழல் அசைவுகள். அந்த திசையை நோக்கி கைகாட்டி அரபியில் ஏதோ சொல்லிவிட்டு என்னுடைய புதிய அர்பாபு தனது கூடாரத்திற்குள் போய் மறைந்தான். அந்த கூடாரத்திற்கு பக்கச்சுவர்கள் எதுவும் இல்லை. 4 பக்கமும் திறந்தே கிடந்தது. ஒரே ஒரு கட்டிலை தவிர வேறு எதுவும் அங்கிருப்பதாக தெரியவில்லை. புதிய அர்பாபு அந்த கட்டிலில் போய் படுத்து கொண்டான். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய அர்பாபுக்கள் இப்படியா இருப்பார்கள்? கொஞ்சம் கூட ஈவி இறக்கமில்லாமல் இந்த நடுராத்திரியில் இப்படி ஒரு கூடாரத்திற்கு முன்னால் என்னை நிறுத்திவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் போய்விட்டார்களே. நான் இப்போதுதான் முதன் முதலாக கல்ஃபுக்கு வந்திருக்கிறேன் என்று கூடவா அவர்களுக்கு தெரியாது? நீ சாப்பிட்டியா? உனக்கு தாகமா இருக்குதா? பசிக்கு ஏதாவது வேண்டுமா என்று கூட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாமே. ஒப்புக்காவது. நான் எங்கே போய் தங்குவது? என்னுடைய சக பணியாளர்கள் எவரையுமே அறிமுகம் செய்து வைக்கவில்லையே. இதுவா நான் அரபி கதைகளில் கேட்டிருந்த விருந்தோம்பல்? என்னுடைய அருபாவுக்களே, நீங்கள் ஏன் இப்படி பாராமுகமாய் இருக்கிறீர்கள்? ஐயா எஜமானர்களே, என்னை ஏமாற்றி விடாதீர்கள். நீங்கள்தான் என்னுடைய வாழ்க்கை, நீங்கள்தான் எனது கனவு, நீங்களே எனது எதிர்காலம். எத்தனை நேரமாக நான் அந்த இருட்டுக்குள்ளேயே அப்படியே நின்று கொண்டிருந்தேன் என்று தெரியவில்லை. என்னை விட்டுவிட்டு போன அருபாபு எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வருவானோ என்று நான் எதிர்பார்த்திருந்தேனோ? இருக்கலாம். ஆனால் அப்படி நின்று கொண்டிருப்பதால் ஒரு பயனும் இல்லை என்று என் மண்டைக்குள் உரைத்த கணத்தில் கூடாரத்திலிருந்து அருபாபு கையை காட்டி திசையை நோக்கி நான் மெதுவாக நடக்க துவங்கினேன். என்னுடைய தங்குமிடம் அங்கே எங்கோதான் இருக்க வேண்டும். ஆனால் அருபாபுவின் கூடாரத்தை தவிர அங்கு வேறு கட்டிடங்கள் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. சற்றென்று எனக்குள் பொறி தட்டியது. என்னுடைய அருபாபுவே இந்த பாலைவனத்தின் நடுவில் நான்கு பக்கமும் திறந்து கிடக்கும் ஒரு பழைய கூடாரத்தில்தான் படுத்து உறங்குகிறார் என்றால் என்னுடைய படுக்கை? துக்கம் தொண்டையை அடைக்க நான் கம்பி வெளியை நோக்கி நடந்தேன். கம்பி வெளிக்கு உள்ளே சில நிழல் அசைவுகள், கணைப்பு சத்தம். திடீரென்று உள்ளே இருந்து என்னுடைய வரவை தெரிந்து கொண்டு யாரோ அழுவதைப் போல ஒரு அழுகை சத்தம், ஒரு மெல்லிய சினுங்கள் அழுகை. கூர்ந்து கேட்டபோது அது ஒரு ஆட்டின் அழுகை சத்தம். நான் கம்பி வேலிக்குள் உற்று பார்த்தேன். ஆடுகள், ஆடுகள், நூற்றுக்கணக்கான ஆடுகள். கடல் அலை போல் அசைந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆட்டு மந்தை. சற்றென்று என்னுடைய வேலையை பற்றிய ஒரு ஏகதேச கணக்கு என் மனதிற்குள் பிடிபட்டது. பயமும் பீதியுமாக நான் என் நெஞ்சை பிடித்து கொண்டேன். அந்த பீதியின் கணத்தில் நிழலில் நான் கம்பி வேலியின் ஓரமாக மீண்டும் முன்னோக்கி நடந்தேன். இரண்டு மூன்று அடிகள் கூட எடுத்து வைத்திருக்க மாட்டேன். என் கண்முன்னால் கம்பி வேலியோடு சேர்ந்து ஒரு கட்டில், அதில் ஒரு மனித உருவம் தலை குனிந்தபடி இருக்கிறது. அதன் தோற்றத்தை பார்த்து நான் ஸ்தம்பித்து போனேன். காத்து கொண்டிருங்கள். மீண்டும் ஆடு ஜீவிதம் கதையின் தொடர்ச்சி அடுத்த தலைப்பில் கேட்டு மகிழலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி